போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் இன்று எனக்கு கிடைத்த ஒரு செய்தியின்படி அந்த குறிப்பிட்ட மாகாண சபை உறுப்பினர் சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். செய்தி எனக்கு கிடைத்தது. நாங்கள் எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை வாபஸ் வர செய்து விட்டோம். அது உண்மையாக இல்லையா எனக்கு தெரியாது. நான் இந்த போலீஸ் நிலையத்துறை கேட்கவில்லை செய்திருக்கிறார். இப்படி அந்த அதிகார துஷ்பிரயோகத்திலும் இந்த வன்முறைகளில் தான் அவருடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்கிற விஷயம் தான் நமக்கு கவலை இருக்கிறது. அதனை போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் பேசி முடிந்தது பிறகு,
அதாவது முஸ்லிம் அரசியல்வாதிகள் அகதிகளுடைய சாப்பாட்டுக்கு இருந்த முட்டை கலவழித்து சாப்பிட்டார்கள் என்ற ஒரு வார்த்தைகளையோ சிந்தரிப்பவர்கள் அங்குள்ள நீங்க சொல்கின்ற அந்த அரசியல்வாதி யார்? உங்களோட இஸ்லாமிய அரசியல் பேசுகிறவர்கள் அதை கண்டிப்பாக அந்த அரசியல்வாதி மேற்கொண்டு சொல்ல வேண்டும். கேட்டதற்கான அந்த பிரச்சனை காரணம் சொல்ல வேண்டும்.
எங்களது கொள்கை பரப்பு செயலாளர் தன் பேச்சிலே அந்த விஷயத்தை சொன்னார். இந்த சமூகத்தினுடைய அரசியல், முஸ்லீம் அரசியல் எவ்வளவு தூரம் மக்களின் நலன்களை, மக்களின் நன்மைகளை சுரண்டுகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது அந்த வரிசையிலே அந்த உதாரணத்தையும் அவர் சொன்னார். சொல்லிவிட்டு பேசி பேசி அமர்ந்த போதுதான் அந்த கேள்வி அவர் கேட்டார்கள். அதன் பிறகு நான் பேசுவதாக இருந்தது. அதற்குரிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் என்று அந்த கேள்வியை உள்வாங்கிக் கொண்டு நான் பேச ஆரம்பிக்கிற நேரம்தான் கதையை தூக்கி எறிந்து வன்முறை தொடங்கினார்கள். அந்த அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை நாங்கள் வழங்குவதற்கு மறுக்கவில்லை. நாங்கள் ஏன் அந்த அந்த விஷயத்தை நாங்கள் ஏன் பெயர் குறிப்பிடாமல் அதை சொன்னோம் என்கிற விளக்கத்தை சொல்வதற்கு நான் என்னுடைய உரையிலே நான் சொன்னேன். நீங்கள் எல்லா உண்மையிலே நான் என்ன நினைத்தால் அந்த என்னுடைய உரையை உரையாக செய்வதற்கு நான் நினைக்கவில்லை. நான் பேசி பேச்சை தொடங்கி இல்லை அந்த கேள்வி உட்பட ஏனைய பல கேள்விகளை உள்வாங்கி அதற்கு எல்லாவற்றுக்குமான பதிலை வழங்குவது தான் என்னுடைய உரையாக இருந்தது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பத்தை அவர் தரவில்லை. எனவே அங்கே அவர்கள் அங்கே வந்தவர்களுடைய அந்த வன்முறையாளர் நோக்கம் அந்த கேள்விகளுக்கு பதில் கேட்பதல்ல. அங்கே இருந்த ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக சங்க பிரதிநிதி எழும்பி சொன்னார், தயவு செய்து அமருங்கள், அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்வதாக சொல்கிறார்கள் என்று சொன்ன போதுதான் அதுக்கு பிறகுதான் கதையை தூக்கி எறிந்து குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள் அநாடி உடைத்தால். எனவே அங்கே வந்தவர்களுடைய நோக்கம் கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ள நோக்கமாக இருக்கவில்லை. இருந்தால் அமர்ந்து அவர் கேள்வி உரையை கேட்டுவிட்டு பதிலை கேட்டுவிட்டு சென்றிருக்கலாம். இதுதான். எனவே அவர் வன்முறை அந்த கூட்டத்தை குழப்பி நாங்கள் பேசுகிற விஷயத்தை மக்கள் கேட்டுவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதை தான் கவனமாக இருந்தார்கள். பதிலை கேட்டு விஷயங்களை புரிந்து கொள்கிற மனநிலை அவர்களுக்கு இருக்கவில்லை.
அவர்களுடைய கருத்தை பாதிக்கிறவங்க கிழக்கு மாகாண முதலமைச்சர் என்ற அந்த பதவியினை நீங்கள் தீயணைக்கு கொடுப்பதற்கு மிகவும் முயல்கிறீர்கள். அதுக்காக தேசிய பட்டியல் ஒன்றும் பார்த்துக் கொண்டிருக்க அதனை பெறுவதற்காக வேண்டிய கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் அரசியல்வாதிகள் முஸ்லிம் முதலமைச்சரை பெறுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இவ்வாறு தீயணைக்கு தேசிய பட்டியல் பெறுவதற்கான முயற்சிகளும் நீங்கள் சமூகத்திலும் சொல்லப்படுகிறது. அவ்வாறான முயற்சிகளும் ஏற்பட்டிருக்கிறது.
இந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் சம்பந்தமா கொஞ்சம் தெளிவா சொல்லணும். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த விஷயத்தை 2012 எங்க நிலைப்பாட்டை தெளிவா சொல்லியிருக்கிறோம். 2012 கிழக்கு மாகாண தேர்தல் நடக்கிறதுக்கு முந்தி முதலமைச்சர் என்கிற பதவி விஷயம் வருகிற போது அதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்கிற விஷயம் தெளிவாக சொன்னோம். கிட்டத்தட்ட 40-50,000 பத்திரிகைகள் அடித்து அதை தலைப்பு செய்து அதுதான் கிழக்கு முதலமைச்சர் எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்பதை விடவும் எந்த தரத்தை உடையவர் என்பதுதான் முக்கியமானதாகும் என்ற விஷயத்தை நாங்கள் சொன்னோம். சில நேரம் நாங்கள் அந்நேரம் சொன்ன போது அந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது கிழக்கு மாகாண சபை ஆட்சி அமைத்து முஸ்லீம்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்து முஸ்லீம் முதலமைச்சர் அங்கே பதவி வகித்து ஒரு 2.5 வருடம் கழிந்திருக்கிறது. ஒரு முஸ்லீம் வெறுமனே ஒரு முஸ்லீம் என்பதற்காக ஒருவரை முதலமைச்சராக வைத்ததனால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்திருக்கிறோம். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. கடந்த 2.5 வருடத்தில் மாகாண சபையினுடைய எந்தவொரு தூரம் என்றால் இதே முஸ்லீம் காங்கிரசுடைய அமைச்சர்களும் மாகாண உறுப்பினர்களும் தான். இவர் ஒன்றுக்கு உதவாதவர், நிர்வாக திறமை இல்லாதவர், சபையில் இவரால் எந்த பிரயோசனம் இல்லை என்று அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கண்டனங்களில் ஊடகங்களில் தெரிவித்தார்கள். இதுதான் இந்த 2.5 வருடத்துடைய நமது அனுபவம். இப்போது மீண்டும் முஸ்லீம் முதலமைச்சர் என்ன மீண்டும் சொல்கிறோம். கடந்த கால அந்த பாடத்தில் இருந்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ளுங்கள். வெறுமனே முஸ்லீம் என்பதற்காக மாத்திரம் முதலமைச்சர் பதவியை வைக்காதீர்கள். அது அந்த பதவிக்குரிய தரம் என்ன என்பதனை அவருடைய அவருடைய கடந்த கால நிர்வாக அனுபவம், அவருடைய முதிர்ச்சி, அவருடைய நேர்மை, அவருடைய நம்பகத்தன்மை, அவருடைய அவருடைய எல்லா இனங்களை சமத்துவமாக பார்க்கக்கூடிய நீதியின் பார்வை, இந்த எல்லா விஷயங்களையும் முன்னிறுத்திய ஒருவராக நீங்கள் அதை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லி வருகிறோம். எனவே அந்த விஷயத்திலே இவரிடத்துல பதவி என்பது, நான் அக்கரப்பதி நடந்த கூட்டத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, நான் சொன்னேன் இனத்துவ அடையாளம், முஸ்லிம் தமிழ் என்கிற இனத்துவ அடையாளம் முதலமைச்சர் பதவிக்கான தகுதி கிடையாது என்பது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியுடைய நிலைப்பாடு. அது உண்மையிலேயே தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக இருந்தால் சந்தோஷப்படக்கூடியது. தகுதியும் திறமையும் இல்லாதவர்கள், அந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாதவர்கள் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக பதவிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் கடந்த இரண்டு வருடத்தில் கண்டிருக்கிறோம். அதனை மீண்டும் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய இந்த முதலமைச்சர் தொடர்பிலான நிலைப்பாடு. இரண்டாவதாக, நாங்கள் இதனை தடுக்கிறோமா அல்லது நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறார் கேள்வியை பொறுத்தவரையில், டிஎன்ஏ அங்கே ஒரு 11 ஆசனங்களை கொண்டிருக்கிறது. 37 ஆசனங்களை கொண்ட சபையிலே டிஎன்ஏ 11 ஆசனங்களை கொண்டிருக்கிறது. இந்த டிஎன்ஏ இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்தையும் இந்த முஸ்லீம் அரசியல்வாதி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஏன் டிஎன்ஏட தலையிலே அந்த இவர்கள் தான் எங்களுக்கு முஸ்லீம் முதலமைச்சர் தரவில்லை என்ற பழியை ஏன் டிஎன்ஏட தலையை போடவில்லை புழங்கவில்லை? டிஎன்ஏட பேசுகிற போது அவர்கள் சில நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறார்கள். அது அவருடைய சுயாதீனம், அவருடைய சொந்த விருப்பம். ஆனால் அவர்கள் இல்லாமலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இவர்களுக்கு இருக்கிறது. ஏன் அமைக்க முடியவில்லை என்றால், முதலமைச்சர் பதவி யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாது என்பதில் அவர்களுக்குள்ள சுற்றுமாத்துகள் அவர்களுக்குள்ளே போட்டிகள் ஏராளமாக இருக்கின்றன. அது எங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் வெளியிலே பேசுகிற போது முஸ்லீம் சமூகத்துக்காக முதலமைச்சர் பதவியை நாங்கள் கோருகிறோம் என்று சமூக உணர்வோடு பேசுவார்கள். ஆனால் அது உள்நோக்கம் அதுவல்ல. யாரை கிடைக்க வேண்டும், யாரை கிடைக்கக்கூடாது, அதில் யாருக்கு குளிபலிக்க வேண்டும், யாரை தூக்க வேண்டும், யாரை உயர்த்த வேண்டும் என்ற எல்லா சுற்றுமாத்துகளும் அங்கே இருக்கிறதுள்ளார். எனவே நான் நினைக்கிறேன், முஸ்லீம் முதலமைச்சரை உருவாக்க தகுதி இல்லாமல் எந்த தராதரத்தையும் பார்க்காமல் முஸ்லீம்ங்கிறதுக்காக ஒரு உருவாக்கினால் உருவாக்கலாம். இங்கே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு எந்த பங்கும் அங்கே கிடையாது. மாநில சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்பினாலும் அதை தடுக்கவும் முடியாது. என்ற அவர்களுக்கு 11 ஆசனம் இருக்கிறது. பெரும்பான்மையாக நீங்கள் வாக்கி அமைக்கக்கூடிய ஆசனம் உங்களுடைய கையில் இருக்கிறது. அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் அவருடைய சில நிபந்தனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அது அவருடைய நியாயம் சொல்லிருக்கிறார்கள். அவர்களோடு விரும்பினால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதில் எல்லாத்துக்கான தேசிய முன்னணிக்கு எந்த பங்கும், இந்த முடிவுகளில் எந்த பங்கும் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் என்கிற விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என்று நல்ல உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வடமாகாணத்திலே தேர்தல் நடந்த போது அவர்கள் தரமான ஒருவரை தெரிவு செய்து அரசியலுக்கு கொண்டு வந்து முதலமைச்சராக்கி அந்த அந்த சபையினுடைய கௌரவத்தை, அந்த சபையினுடைய பெருமதியினை, அந்த சபையினுடைய மரியாதையை, அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிர்வாக பிரயோசனத்தை கூட்டியிருக்கிறார்கள். இது வடமாகாணம் செய்யும். இதிலிருந்தாவது முஸ்லீம் சமூகம் பாடம் படிக்க வேண்டும். எப்படி தகுதியானவர்களை தகுதியான பதவிக்கு அமர்த்துவது? தலைவருக்கு காக்கா பிடித்தார்கள், தலைவருக்கு குடை பிடித்தார்கள், கட்சிக்கு போஸ்டர் ஒட்டினார்கள் என்பதெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கான தகுதியாக வர முடியாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்வோம், தகுதியானவர்கள். எனவே இங்கே இது ஏனென்றால், இந்த அரசியலை பொறுத்தவரையில் இந்த அரசியல்வாதிகள் இனவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் தங்களது சொந்த அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிற இந்த பிற்போக்கு நிலை மாற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பிரதேசவாதமும் சுயநலவாதமும் இந்த இனவாதமும் தங்களது சொந்த அரசியல் தேவைகளை பயன்படுத்த நிலையைத்தான் பார்க்கிறோம். நாங்கள் பொதுவாக பாராளுமன்ற தேர்தல் வந்தால் நாங்கள் சில பேர் சொல்வார்கள் ஊருக்கு எம்பிப்பார்கள். அவருடைய வார்த்தைக்கு பின்னால் மறைந்திருப்பது தான் எம்பியாக வேண்டும் என்பதுதான். அவர் சொல்வார் ஊருக்கு எம்பி, பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து பந்திக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்ற மாதிரி, தனக்கு சாப்பாடு தேவைங்கிறதுக்கான பக்கத்து பந்திக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்றேன். ஊருக்கு எம்பி நாங்கள் சொல்றோம் இல்லை, மாவட்டத்துக்கு தரமான பாராளுமன்ற உறுப்பினர். ஊருக்கு எம்பிங்கிறதா இல்லை, மாவட்டத்துக்கு தரமான உறுப்பினர். இதை பற்றி பேச வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் தரம் நமக்கு தெரிந்திருக்கிறது, முதலமைச்சருடைய தரம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இதிலிருந்தால் நாங்கள் முஸ்லீம் சமூகம் பாரம்பரிக்க வேண்டும் என்றுதான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சொல்வதை தவிர, இந்த சில்லறை பதவி பங்கு வைக்கிற போட்டியில் நாங்கள் கிடையாது என்கிற விஷயத்தை நான் தெளிவாக சொல்லி வைக்க முடியும். ஏற்கனவே உஷாரா இருக்கல என்று சொல்லுவாங்க. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அரசியலுக்கு முடிச்சாங்க. அரசியல் வன்முறைகளுக்கும் எங்களுக்கு புதிய அனுபவம் அல்ல. 2006 முதல் முதலாக இந்த காலத்திலே பிரதியமைச்சர் முன்னாள் பிரதியமைச்சர் இசுல்லா மிக பலம் பொருந்திய அரசியல்வாதியாக சகல அரசியல் அதிகாரத்தோடும் இருந்த காலத்தில்தான் எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் எந்த முன் அறிமுகமும் இல்லாமல் இந்த களத்திலே வந்து நின்று அந்த வன்முறை அவரது ராஜகங்களை அவருடைய பித்தலாட்டங்களை அவருடைய அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதான் இந்த இயக்கத்தை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். எனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய வன்முறைகளை எதிர்கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்லவில்லை, எதிர்கொள்ள முடியும். அதற்கு மக்கள் எங்களோடு மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்வதற்கு எங்களால் முடியும், சட்டபூர்வமாக ஜனநாயகபூர்வமாக எங்களால் எதிர்கொள்வோம். இன்று கூட நாங்கள் ஏன் இதனை அம்பலப்படுத்துகிறோம் என்றால் இது மக்களுக்கு தெரிய வேண்டும், மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மக்கள் இவர்களை நிராகரிக்க வேண்டும், மக்கள் இவர்களை திருத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயக வழிமுறை. அப்படி இல்லாமல் வன்முறைகளை வன்முறைகளால் எதிர்கொள்கிற வழிமுறை எங்களுக்கு கிடையாது. எனவே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி, நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அவர்கள், உள்ளூர் அவர்கள், எங்களை எங்களோடு நண்பர்கள், எங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள், எங்களை தெரிந்தவர்கள், அந்த மூதூரிலும் சாய்ந்தமந்திலும் மக்களப்பத்திலும் நடந்த சம்பவங்கள் போன்ற பிற்போக்குத்தனமான நடவடிக்கைகளை அவர் செய்ய மாட்டார்கள் நம்புகிறேன். அதே நேரம் இந்த நடவடிக்கை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் இருக்கிறேன் நிச்சயமாக காத்தாங்குடியில் இருக்கிற சஹூர் முபீன் போன்ற சஹூர் மர்சூப் போன்றவர் சல்மஹம்சா போன்றவர்கள் எல்லாம் நான் நினைக்கவில்லை இந்த சாய்ந்தமரத்திலும் அக்கரைப்பத்திலும் ஊதில் நடந்த வன்முறைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் இதனை கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். என்றால் உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னர் சௌர சிப்லி பாருக்குடி அலுவலகம் தாக்கப்பட்ட போது ஒரு அரசியல் வன்முறை அராஜகம் என்று கருதி அதனை முன்னே நின்று எல்லோரையும் அணைத்துக் கொண்டு வன்முறைக்கு எதிரான ஒருமித்த அரசியல் குரல் என்று கூட்டம் நடத்தியதில் நாங்கள் பெரிய பங்களிப்பை செய்தோம். அதில் அங்கிருந்துதான் சௌர முபீன் அவர்களும் எல்லோரும் சிப்லி பாருக் எல்லோருமாக இருந்துதான் வன்முறைக்கான குரலை நாங்கள் முன்வைத்தோம். வன்முறை எங்கு நடந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும், வன்முறை எங்கு நடந்தாலும் அதனை கண்டிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த 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 அடிப்படையில் நல்லாட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு எதிராக எஸ்எல்எம்சி சகோதரர்களால் உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த வன்முறைகளை உள்ளூர் எங்களுடைய உள்ளூர் எஸ்எல்எம்சி பிரதிநிதிகள் கண்டிக்க முன்வருவார்கள், கட்டுப்படுத்த முன்வருவார்கள், இதை நிராகரிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நான் சொல்ல வேண்டும், தேர்தலுக்கு பிறகு இன்னும் சில வன்முறைகள் நடந்திருக்கிறது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை நோக்கியதல்ல. எங்களுடைய சகோதரர் பூவி ரஹமத்துல்லா அவருடைய வீடு எரிக்கப்படுவதற்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலையில்தான் இன்னைக்கு அது நேரில் போய் பார்க்க முடிந்தது. தேர்தல் முடிந்து ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாடி இரவோடு இரவாக வந்து அவர் ஆட்டோ நிறுத்தி வைத்திருந்த அந்த குடிலை எரித்து நாசமா எரித்து ஆட்டோவை பற்ற வைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இதுவும் இந்த வளமையான வன்முறைகளோடு பின்னணி அது தெய்வாதீனமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள பேனர் மட்டும் பற்றியிருக்கிறது, தவிர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். இப்படி ஊடகவியலாளர்களுடைய கருத்துக்களை நசுக்குகிற, கட்சிகளுடைய கருத்துக்களை நசுக்குகிற எல்லா வகையான வன்முறைகளையும் கண்டிக்கிறோம். அந்த வகையில் சகோதரர் பூவி ரஹமத்துல்லா அவர்களுக்கு அவருடைய வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட அந்த வன்முறை தாக்குதல்களையும் தீவைப்பு தாக்குதலை நாங்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த சந்தர்ப்பத்தில் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே வன்முறையற்ற ஜனநாயகமான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்காக நாங்கள் இப்போ பாடுபட்டிருக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலத்திலே இந்த அராஜகம் அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக இந்த நாட்டிலே எத்தனை ஊடகையால் கொல்லப்பட்டார்கள், அரசியல் அராஜகம் தான் காரணம். எத்தனை ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டார்கள், எத்தனை ஊடகவியலாளர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், கீத் நோயர் போன்றவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், எத்தனை ஊழலாலும் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடினார்கள் என்று தெரியும். இப்போது புதிய ஆட்சி வந்தவுடன் எல்லோரும் வரக்கூடிய சூழல் இங்கே வந்திருக்கிறது. இதுதான் உண்மையான ஜனநாயகம், எல்லோருக்கும் கொடுக்கிற சுதந்திரமும் சந்தோஷம் இதுதான். அது ஊடகவியலாளர் இருக்கலாம், அரசியல் கட்சிகளா இருக்கலாம், பொதுமக்களா இருக்கலாம், எல்லோருக்கும் தங்களது கருத்துக்களை பேசுகிற, எழுதுகிற, அதற்காக பாடுபடுகிற அந்த ஜனநாயக உரிமையை யாரும் மறுக்கக்கூடாது. எனவே அந்த பணி அந்த வன்முறையை தான் நாங்கள் இங்கே எடுக்கிறோம். அந்த காரியத்தை எஸ்எல்எம்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அது நடவடிக்கை எடுப்பார், எங்களுடைய கோரிக்கைக்கு பதிலளிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இங்கே இருக்கிற இதுதான் நாங்கள் தேர்தல் காலத்திலே வெளியிட்ட அந்த செய்தி, புதிய நாளை பத்திரிகையிலே 2012 சொன்ன செய்தி. அதுதான் முதலமைச்சர் எந்த இனத்தைச் சேர்ந்தது என்பதை விடவும் எந்த தரத்தை உடைய என்பதே அது முக்கியமானது சொல்லியிருக்கும் தெளிவாக. எனவே எங்களுடைய இலைப்பாடு தான் இதுதான், தரமானவர்கள் தரமான சமூக பதவிகளை பெற வேண்டும். ஏன்னா தரம் இல்லாதவர்கள் இந்த பதவிக்கும் அதிகாரத்துக்கு வருகிற போது இனத்தை இன அடையாளத்தை காரணமாக மூலதனமாக பயன்படுத்தி வருகிற போது அந்த அபாயங்களை நாங்கள் தெளிவாக கண்டு முடிந்தாகிவிட்டது. இனிமேல் நமக்கு அனுபவம் தேவையில்லை, மீண்டும் மீண்டும் அந்த பரிசோதனை நமக்கு தேவையில்லை. எனவே நாங்கள் இதை தெளிவாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் நல்லாட்சிக்கான பேச்சு முன்னாடி சொல்லி வைக்க
விரும்புகிறேன். அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மறுக்கடித்தார் சொன்னீங்க. கடந்த காலத்துல வந்து சில கணக்கறிக்கை சம்பந்தமா நீங்க ஒரு கேட்டு நடத்துவீங்க, அதுக்கு இந்த ஒரு கணக்கறிக்கை சொன்னீங்க. இப்படி இருக்கிற ஒரு சபையில உடையாங்கிறவர்கள் அறிவிப்பாளரும் பதவிகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டுதான் பிரிக்கிற மாதிரி விளங்குது. ஆகவே நீங்க எல்லா செய்யணும் கேட்டீங்க, அதுக்கு அரசு கொஞ்சம் சபையில் அதை நீங்க சொல்றது கொண்டு. ரெண்டாவது அரசு சம்பந்தமான விஷயங்களை வந்து அரசாங்க ஆஸ்பத்திரி நேரடியாக சொல்றாரு. அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட கணக்கறிக்கையில உறுப்பினர்கள் கையெழுத்து வச்சுப்பட்டிருக்காங்க. அதுவே இங்க ஊழல் சொல்றது அந்த கையெழுத்து வச்சுருக்கு என்ன காரணம் அதற்கு. ஆகவே அவர்கள் சொல்ற நேரடியாக இருவர் கருத்து மோதியரா விட்டாலும் ஊழல் மூலம் மோதி கொள்றீங்க. அங்க கையெழுத்து வைப்பதற்கு இங்க ஊழல் சொல்றீங்க, அங்க அவங்க பொறுமுறை ஆராய்ச்சியும் நீங்க அதை சொல்றீங்க. இங்க அவர் சார்ந்து பாதி ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் பல பல மீது இருக்காங்க. நீங்க சொல்லுங்க
லோக்கல் மெக்கானிசம்.
அதே சமூக நிறுவனங்கள்
சொல்லவான விஷயம் என்னென்றால், கடந்த காலத்தில் அவர் பெரிய அதிகாரங்கள் இருந்த நேரங்களில் அப்படி சுக்கிரம் பண்ணியிருக்கிறார் சமூக நிறுவனங்களில். அதனால சமூக நிறுவனங்கள் எல்லாம் சுதந்திரம் இல்லாமல் அவருடைய காலடியில் கிடைக்குன்னு அர்த்தம் இல்லை. சில சந்தர்ப்பங்களை தனக்கு ஏற்ற மாதிரி பாவிச்சிருக்காரு. ஆனால் இந்த பொறிமுறை என்று நாங்கள் சொல்ல வர நேரம், இந்த பொறிமுறை இருக்க ஒரு உதாரணமாக உதாரணத்துக்கு சம்மேளனத்தை அப்படியே இந்த விசாரணை குழுவாக நாங்கள் மாத்திரம் இல்லை, அது ஜம்மித்துரமாக இந்த விசாரணை குழுவாக மாத்திரம் இல்லை, அதுக்கான ஏற்பாடும் அவங்ககிட்ட இல்லை. இந்த பிரதிநிதிகளாம் கொண்ட ஒரு புதிய ஒரு சபையை புதிய ஒரு முறையை எங்களுக்கு உருவாக்கலாம். நிறுவனத்தை சேர்ந்து புதிய மெக்கானிசம் வந்தால் துரிதமாக செஞ்சு முடிக்கலாம் எங்க கோரிக்கை. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல கவிசார சொல்ற அந்த என்னது எல்லா கணக்கறிக்கைக்கெல்லாம் இவங்க கையெழுத்து வச்சாங்க பச்சை போய் என்ன நீங்க வந்து செய்யலாம் என்றால், நீங்க ஊடகங்கள் என்ன செய்யுங்க நான் சொல்றேன். கடந்த எத்தனை அமர்வுக்கு நினைக்கிறேன், 4 வருஷம் முடிஞ்சு இல்லையா, 48-50 அமர்வு நடந்திருக்கலாம். அவ்வளவு அமர்வுக்குமான கூட்டறிக்கிற கோப்பையை நீங்க தாங்கன்னு கேளுங்கீங்களா?
மேற்பட்ட
கணக்கு சொல்றேன். நீங்க என்ன செய்யால் நீங்க சொல்லுங்க, அவ்வளவு கூட்டறிக்கையை தாங்க. இந்த கூட்டறிக்கையில நீங்க எத்தனை கணக்கறிக்கையை நாங்க அங்கீகரிச்சோம் அனுமதிச்சோம், எத்தனை கணக்கை நிராகரிச்சோம், எத்தனை கணக்கறிக்கையில எங்க அங்கீகாரம் இல்லாம எங்க பேரை போட்டாங்க, எப்படி நடக்கும் என்றால் நான் என் அனுபவத்தை சொல்றேன். இப்ப கணக்கறிக்கையை நாங்க முடிச்சு வந்துடும், இதுக்கு நான் உடன்பாடு இல்லை. அடுத்த முறை வரும் அப்துல் ரஹ்மான் என்னது ஏகமனதாக தீர்மானித்தார் கண்டு வரும். நான் சொல்ல இல்ல ஏகமனதுங்கிறது பொய், நான் நிராகரிக்கிறது எழுதுங்க நான் சொல்றேன் திரும்ப. இப்ப நீங்க கணக்கறிக்கைங்கிறது கூட அங்க மோசடி. நான் ஏற்கனவே நாங்க சொன்னோம் கூட்டறிக்கை கணக்கறிக்கை நிறைய செருகல்கள் செருகுதாக நடந்த விஷயம். ஊடகவியலாளர் நீங்க ஒரு விஷயத்தை கேட்கலாம், உங்களோட கவுன்சில நடந்து அவ்வளவு ரெக்கார்டிங் எங்களுக்கு தாங்க ஒரு கொப்பின்னு கேட்கலாம். அதனால விஷயம் சந்தர்ப்பம் கிடைக்காட்டியும் ஒரு ஆளை நியமிச்சு கேட்கலாம், கேட்டால் விளங்கும். இப்படித்தான் ஒரு மாசத்துல உண்மையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எதிர்கட்சியா இருந்து கொண்டு அத்தனையும் எதிர்க்கிறது கடமில்லை. நகரசபை நல்லா செஞ்சா நாங்க பங்களிச்சு வேணும். ஒரு மாசத்துடைய கணக்கறிக்கை அதுல எங்களுக்கு எந்த புலர்படியும் இல்லாட்டி நாங்க ஆதரவளிக்கத்தான் வேணும். ஒரு மாசத்துக்கு எங்க டியூட்டியே எல்லா கணக்கறிக்கையும் அங்க போய் இருந்துகிட்டு நிராகரிக்கிறேன்ல. ஆனா தவிசாளர் சொல்ற இந்த கணக்கு நாங்க நிராகரிக்கிறோம், ஆனால் நாங்க நிராகரிச்ச விஷயங்களையும் கூட்டறிக்கையில் உள்வாங்காத பல சம்பவங்கள் இருக்கு, அதுக்கு ஆதாரம் அங்க இருக்க ரெக்கார்டிங். இப்ப நீ எதை பார்க்கலாம் என்றால், கணக்கறிக்கையில ஒரு 100 அம்சங்கள் இருந்தால் அதுல என்ன சாதாரண இந்த நிர்வாகம் கொடுப்பாங்க சம்பளம், அதுல என்ன அது வறுமையா நடக்கிற விஷயம், இந்த ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம், மீண்டு வரும் செலவினங்கள் இருக்கு, அதுல ஒன்னும் நடக்கல. கான்ட்ராக்டுகள் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்,
உள்ளூராட்சி மன்றத்திற்கு வந்து காத்தமணி நகரசபை நகரசபை பொறுப்பு,
தவிசாளர் கூப்பிட நாங்க சொல்றோம் அங்க உள்ள நடவடிக்கை விசாரிச்சா யார் யாருக்கு பொறுப்பு வரும்
விசாரணைக்குரிய
சொல்லி முடிச்சிட்டோமே உள்ளூராட்சி மன்றத்தை ஒன்று நடக்கலன்னு தானே சொல்றோம் எத்தனை கடிதங்களை காட்டுறோம் நாங்க உள்ளூராட்சி மன்றத்துல பக்கம் பக்கம் அழி கொடுத்துருக்கிறோமே உள்ளூராட்சி மன்றங்களோட
கடந்த வாரம் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற நிறைவேற்று சபையில மிக முக்கிய கட்சியாக இருக்கின்ற ஜேவிபி உடைய தலைவர் அனுரகுமார் சிசாநாயக் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுட தலைவரையும் அடுத்த இரண்டு உப தலைவர்களையும் நீக்குவது கஷ்டம், இலகுவானது அல்ல, எனவே நீங்க கௌரவமாக நீங்க நீங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தார். அது என்ன காட்டினேன்னு சொல்லி சொன்னா, இவர்கள் சொல்ற அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கூழால தங்களை தங்களுடைய குற்றங்களை நிரூபிக்க உள்ள சிரமம் என்னங்கிறத தான் அது காட்டுது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்த விரும்புறாங்க. எனவேதான் அவரே சொல்றாரு, எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான கட்சியில தலைவர் சொல்றாரு, நீங்களா பதவி விலகி போங்க சொல்லி. அந்த அளவு அதுல சிக்கல் இருக்கு, நீங்களா பதவி விலகி போனா நல்லதுன்னு சொல்லி. எனவேதான் இதற்கு வெளியிலேயும் சில பொறிமுறைகளை இப்ப இருக்கிற புதிய அரசாங்கம் யோசிச்சு கொண்டிருக்கிறது, எப்படி இந்த லஞ்ச ஊழல் விசாரணைகளை துரிதப்படுத்தலாம். என்ன காரணம் என்ன அட்வான்டேஜ் எடுக்க யோசிக்கிறாங்க? உள்ளூர் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர் நகரசபை உறுப்பினர்களும் கூட என்னத்தை எடுக்க யோசிக்கிறாங்க? வார தேர்தலுக்கு இடையில இது நடக்காம விட்டா தேர்தல் மேடையில அவங்க என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலைன்னு சொல்லலாம், ஃபைல கொடுத்தாங்க ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லலாம், ஃபைல நாங்க கட்டாயம் கொடுப்போம். ஆனா தேர்தலுக்கு இடையில இது இதுல பிளாக் அண்ட் ஒயிட்ட கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்க சொல்றோம் கட்டாயம் உள்ளூர் பொறிமுறை என்று உள்ளூர் பொறிமுறையோட அமைப்பத்தை நாங்க சொன்னோம். இது வெறுமனே ஜம்மி சொல்லமா மட்டுமோ அல்லது சமரணங்களோ அல்ல, அது அவங்களோட அனுசரணையோட உள்ள
விஷயங்கள்.
ப்ரொபஷனல் பாடி
உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் புதுசல்ல. இந்த மாதிரி ஒரு மோசடி குற்றச்சாட்டு வந்தால் அதை விசாரிக்கிறது, அதை ஒடி பண்றது எல்லாம் மெக்கானிசம் இருக்குது. இந்த ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசத்துக்கு பொறிமுறைக்கு வாரத்துக்கு ஏன் இவர் பயப்படுறாருங்கிறத எங்களை கேள்வி. ஓகே, அரசாங்க விசாரணைகள் தாமதம் சொன்னால் இப்ப இவருக்கு அவர் கவர் அவனை கூட்டத்தில் சொல்றாங்க, என்னுடைய சொந்த கௌரவம் என்னுடைய குடும்ப கௌரவம் எல்லாம் பாரு. இந்த குடும்ப கௌரவத்தை நிரூபிக்கிறதுக்கு நாங்க சான்ஸ் கொடுக்குறோம். ஓகே வாங்க, இந்த புதிய லோக்கல் பொடியில போடுவோம் சார். இதுக்கு ஏன் இவர் தயங்குறாங்க என்றுதான் கேள்வி. ஆனா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இவர் பதவியில இறக்கப்பட்டால் நிச்சயமா நிரூபிக்கலாம். காரணம் இவர் பதவியில் இருக்கும்போது செய்ய மாட்டாங்க, ஒத்துழைக்கும் அந்த ஒத்துழைப்பு தந்தா தான் செய்யலாம்.
உண்மையிலே இந்த நகரசபையில் நீங்க சொன்ன மாதிரி சகோதரர் அஸ்வர் தான் எல்லாவற்றையும் இங்க தெளிவாகவே செய்ய முடித்திருக்கிறேன் என்று சொல்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம். ஏனென்றால் முதலாவது ஒரு நகரசபை கூட்டம் நடக்கிற போது அந்த கூட்டறிக்கையை தயாரிப்பதற்காக செயலாளரும் செயலாளருக்கு உதவியாளர்கள் நியமிக்கப்படுகிற போது கூட ஒரு சுயாதீனமாக அவர்கள் கூட்டறிக்கையை தயாரிப்பதற்கான எந்த சுதந்திரமும் அங்கு இல்லை. அதனை எங்களுடைய எல்லா உறுப்பினர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களிடம் நடக்கிற ஊடகவியலாளர்களிடம் அவர்களுடைய அத்தனை கூட்டறிக்கைகளையும் உங்களுக்கு தருமாறு நீங்கள் எழுத்து மூலம் ஒரு கோரிக்கை விடும். இதுவரை சகோதரர் தவிசாளர் அஸ்வர் அவருடைய தலைமையின் கீழ் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கூட்டங்களுடைய கூட்டறிக்கைகளையும் நீங்கள் உங்களுடைய பார்வைக்காக கேட்டு அதை வேண்டுகின்றார்கள். இரண்டாவது விடயம், இந்த கூட்டறிக்கை முறையாக பதியப்படுவதில்லை, இடைச்செருகல்கள் இதில் இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் மோசடியாக கூட்ட தீர்மானங்கள் செருகப்படுகிறது என்பதை நாங்கள் அவதானித்ததன் அடிப்படையில் அவரிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தோம். இந்த கூட்டறிக்கைகள் ஒளிப்பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் காத்தாங்குடி நகரசபைக்கு முன்னால் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்தி ஊடகவியலாளர்கள் அதற்கு சேர்க்கப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தோம். அதற்கு காரணம் நாங்கள் பேசுகிற விடயங்களை மோசடியாக மறைத்து பிழையான தகவல்களை உச்சரித்து அந்த கூட்டறிக்கைகளை தயாரித்து வரும் ஒரு பழக்கம் அவர்கள் இருந்து வந்திருக்கிறது. எனவேதான் ஊடகவியலாளர்களை அழைக்குமாறு நாங்கள் அவர்கள் வற்புறுத்தி வேண்டிக் கொண்டோம். அது ஓரிரு கூட்டங்களில் மாற்றம் நடந்தது. அதன் பின்னர் ஒளிப்பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டோம். அந்த ஒளிப்பதிவுகளுடைய திறன் எங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சமூக நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டோம். அது கூட இறுதியாக அந்த நாங்களும் ஒளிப்பதிவு செய்வதற்கான அனுமதி அவர் மறுத்தார். எங்களுடைய பிரதிநிதிகள் ஒளிப்பதிவுகளை கருவிகளை கொண்டு சென்று அதனை சுயாதீனமாக ஒளிப்பதிவு செய்வதற்கு அவர் மறுத்தார். ஏன் மறுக்கிறார் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஒரு நீதியாக நியாயமாக வெளிப்படை தன்மையோடும் தன்னுடைய நிர்வாகத்தை செய்கிற ஒரு தவிசாளராக இருந்தால் சபை கூட்டத்தை மக்களுக்கு வெளிப்படையாக கொண்டு செல்ல வேண்டுகிற பொறுப்புள்ள எங்களுடைய பிரதிநிதிகள் அதை ஒளிப்பதிவு செய்ய அவர் மறுக்க வேண்டும். எனவே அவர் மோசடி செய்கிறார், ஊழல் செய்கிறார், அவர் தன்னுடைய விடயங்கள் வெளியே கொண்டு வரக்கூடாது என்பதில் மிக அக்கறையாக இருக்கிறார்கள். எனவே முருகன் இருக்கிறோம், நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோங்க, அத்தனை அந்த கூட்டங்களையும் ஒளிப்பதிவு செய்யுமாறு சொல்லியிருக்கிறோம், அதை ஒளிப்பதிவு செய்து எங்களுக்கு வழங்குவதாக உதவித்திருக்கிறார். சில போது சில கூட்டங்களுடைய ஒளிப்பதிவுகளை வழங்குவதற்கு மறுத்திருக்கிறார். எனவே உங்களிடம் மீண்டும் கேட்கிறோம், நீங்கள் அதனுடைய ஒளிப்பதிவு அத்தனை மூடவையாளர்களா எங்களுக்கு தாருங்கள், சமூக நிறுவனங்களுக்கு தாருங்கள். எனவே நாங்கள் அவைகளை வைத்துக் கொண்டோம் சுயாதீனமான வெளிப்படையான வெளிப்படைத்தன்மையான பரிசீலனையை செய்து நீங்கள் ஊழல் செய்யவில்லை என்பதனை நாங்கள் நிரூபிக்கிறோம். எனவேதான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்பது ஒரு மார்க்க வரையறைக்கு உட்பட்ட விடயத்திலே இந்த விடயங்களை கொண்டு செல்கின்ற ஒரு அமைப்பு என்ற வகையில் ஒரு தவிசாளருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய பரம்பரையை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு முஸ்லீம் சகோதரிய மானம் மரியாதை கௌரவம் என்பதற்கு கை வைக்கிற போது மிக அவதானமாக அதை செய்ய வேண்டும். எனவே நாங்கள் எந்த விதமான ஆதாரங்களும் அல்லாமல் எங்களிடம் எந்த விதமான தனிப்பட்ட குரோதங்களுக்காகவும் அல்லது அரசியல் காப்புணர்ச்சிகளுக்காகவும் நாங்கள் இந்த குற்றங்களை சுமத்தவில்லை. மிக முறையாக மக்கள் தந்த ஆணை மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு இந்த சபையிலே நாங்கள் போராடியிருக்கிறோம், வாதாடி இருக்கிறோம், சமூக நிறுவனங்களுக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த சமூக நிறுவனங்கள் உதாசீனம் செய்யப்பட்ட வகையில் பள்ளிவாயில் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மாடம் ஜம்மியத்து உலமா தர்வா அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் யாருமே அனுமதிக்கப்படாது. இதிலிருந்து இருந்தவைக்கு ஒரு மூடப்பட்ட கூட்டங்களை நடத்துவதற்கு மக்கள் அனுமதிக்கவில்லை. மக்களுடைய வழிபாட்டில் மக்களுடைய அங்கீகாரத்தோடு மக்களுடைய நலனுக்காக நடக்கிற ஒரு சபை ஏன் வெளிப்படைத்தன்மையற்றதாக ஊடகங்களின் பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இந்த ஊரிலே இருக்கிற சமூக நிறுவனங்களின் பார்வைக்கு அப்பாற்பட்டதாக நடத்தப்பட வேண்டும் என்பது முதலாவது அங்கு ஏதோ ஒரு குரல்படி இருக்கிறது என்பதை உறுதி செய்கின்ற ஒரு விடயம். எனவே இந்த விடயத்தை நீங்கள் தவிசாக எதிர்வருகின்ற 31st முன்னர் உங்களால் இவைகளை நிரூபிக்க முடியுமா என்று நாங்கள் கேட்கிறோம். அவர் அப்படியான ஆவணங்களை வழங்குவதற்கு இப்படியான கேள்விகளுக்கும் ஒளிப்பதிவுகளை வழங்குவதற்கு முன்வருவாராக இருந்தால் அந்த இடத்திலிருந்து இவைகளை நிரூபிப்பதற்கான முதலாவது தொடக்க புள்ளி ஆரம்பிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட வேலைகளை நாங்கள் ஆவண ரீதியான உரிய ஆணை குழுக்களுக்கு திணைக்களங்களுக்கு கொண்டு செல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறோம். அது சிறிதேரம் காலதாமதத்துக்கு உட்படலாம், என்றாலும் ஊடகமாக நீங்கள் இந்த அழுத்தத்தை கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
நீங்க கேட்ட கடைசியாக கேட்ட கேள்வி இந்த மாதிரியான சபையில ஏன் உங்களோட என்னது உறுப்பினர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமாங்கிறது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சமூக நிறுவனங்கள் சமூக நிறுவனங்கள் சம்மன் குறிப்பா இப்ப உங்களுக்கு தெரியும் சம்மேளனம் என்கிற நிறுவனம் இந்த ஊர்ல பல விவகாரங்களை கையாளும் நிறுவனம் பொறுப்பு வாய்ந்த நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு விஷயத்தில் ஒரு தவறு ஒரு இடைவெளி எனவே அந்த நிறுவனம் உதாரணமாக இப்படி கொடுத்துடலாம். உதாரணமா நாங்கள் குவைசிட்டி விஷயத்தில் நாங்கள் கடிதம் அனுப்பினோம் ஒரு 3 வருஷத்துக்கு நாளும் நினைக்கலாம் இதை விசாரிங்கன்னு சொல்லி அந்த விசாரணை கிடப்பில் போடப்பட்டது. அதுக்கான அழுத்தங்கள் அங்கே இருந்துச்சு நேரடியாக. இது எங்களுக்கு ஒரு மனவருத்தமான செயல் தான். ஏன் சம்மேளனம் அதே போல காங்கையனோட விஷயம் காங்கையனோட குவாக்காட்டு அந்த விடம் திட்ட விஷயத்தை விசாரிக்க வேண்டும் ஒரு சந்திப்பு குறைந்தாருங்கன்னு கேட்டோம் அதையும் மறுத்தாங்க. அது உண்மை. அதே போல செலிங்கோ விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் சம்மேளனுக்கு விடுக்கப்பட்டது அதையும் அவங்க முறையாக கையாளல. இந்த காரணங்களுக்காக அந்த நிறுவனமே பிள அந்த நிறுவனத்தில் யாரும் பங்களிப்பு செய்யக்கூடாது என்று முடிவு வரையில்லாது ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசு நிறுவனம் வகையில் அந்த நிறுவனத்தில் இருந்து கொண்டுதான் அந்த நிறுவனத்திலேய இடைவெளிகளை குறைபாடுகளை நிவர்த்திக்க வேண்டும் கலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சபீல் நலிமி அவர்கள் அதிலே தொடர்ந்து பங்களிப்பு செய்கிறார்கள். என்றால் இப்படி பார்க்கலாம் சில நேரம் நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நிறுவனத்தில் சம்பந்தப்பட்டார்கள் அந்த நிறுவனம் தவறு செய்கிறது என்பதற்காக அதை விட்டுவிட்டு எல்லோரும் ஓட வேண்டும் நினைத்தால் உறுதியில் ஒரு நிறுவனமும் இருக்காது ஒருவரும் வேலை செய்ய முடியாது. எனவே அந்த பொறுப்புடன் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அந்த நான் நினைக்கிறேன் சம்மேளனத்துடைய எதிர்கால நடவடிக்கை அப்படி அமையாது. அந்த வகையில் நாங்கள் ஜமீத்துலமாவோடு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு விசேடமான சந்திப்பை நாங்கள் நடத்தினோம் அவளை பிரிந்தது தெரியாது. நினைச்சிருக்கோம். அதிலே அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள், வருங்காலத்தில் இந்த மாதிரி பொது விஷயங்கள் எங்களது பார்வை கொண்டு வரப்படும், அவதானத்தில் கொண்டு வரப்பட்டால் நாங்கள் அதிலே உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போது நினைக்கிறோம், ஒரு புதிய பொறிமுறை உருவாக்கப்பட்டால் ஜமீத்துல மாமா ஒத்துழைக்கும், சம்மேளனம் ஒத்துழைக்கும், நாங்கள் இந்த விஷயத்தை நிரூபிக்க முடியும் என்ற விஷயம். எனவே இந்த சுருக்கமாக நான் பல விஷயங்கள் பேசிவிட்டேன், சமரியாக சொல்வதென்றால் பெரிய ஹிஸ்புல்லா அவர்கள் கோரியபடி அவர் சென்ற ஆணைக்குழுக்களுக்கு நாங்கள் இதை கொடுக்கிறோம். நாங்கள் கோருகிறபடி அவர் இந்த உள்ளூர் பொறிமுறை என்கிற விசாரணை பொறிமுறைக்கு ஒத்து வருகிறாரா என்கிற விஷயத்தை அவர் இந்த ஒரு வாரத்துக்குள்ளால் சொல்ல வேண்டும். அதே போல சௌரத் அஸ்வர் சொன்ன விஷயத்தில் ஏற்கனவே நாங்கள் 2010 கூறியது போல உண்மை நகரசபை என்பது பாரிய நிறுவனம், நிறைய நடவடிக்கைகள், நிறைய நிதி கையா, இதனை முறையாக ஒழிப்பட வேண்டிய கணக்காக செய்வதற்கான ஒரு பொறிமுறைகள் ஒத்துக்கொண்டால் விஷயங்களை நாங்கள் இதுவாக நிரூபிக்க முடியும். அதன் முதற்படியாகத்தான் இந்த நகரசபை கூட்டறிக்கை ஆவணங்களை ஒளிப்பதிவுகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே அதுக்கான பதிலையும் அவர் சொன்னால் அது ஒத்துழைத்தால் நிச்சயமாக விஷயம் எங்களால் நிரூபிக்க முடியும். முதலாவது என்எஃப்ஜிஜிக்கும் பிஎம்ஜிஜிக்கும் தொடர்பு என்ன என்கிறது ஏற்கனவே நான் சில இடங்கள் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லலாம். பிஎம்ஜிஜியில அரசியல் போக்கு நடவடிக்கை லட்சியம் வேலை திட்டம் கலாச்சாரம் இருக்கும், என்எஃப்ஜிஜியில அரசியல் லட்சியம் போக்கு நடவடிக்கை எந்த வித்தியாசம் உண்டானது? நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உள்ளூர் அரசியல் வேலை திட்டமாக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் 2006 அது ஒரு தேசிய வேலை திட்டமாக மாறுகிற நேரம் இதே போல ஒத்த கருத்துள்ள ஒரே லட்சியம் உள்ள ஒரே அரசியல் செயற்பாடு உள்ள பலரை இணைத்துக் கொண்ட ஒரு அமைப்பாக மாறுகிற போது நாங்கள் அதனை ஒரு தேசிய பார்வையும் கொடுப்பதற்காக உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு மக்கள் இயக்கம் சொல்லுவதன் மூலம் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் ஒரு ஒரு தேசிய அரசியல் கட்சியாக வருகிற நேரம் அதுக்கு ஒரு தேசிய பார்வை பேரிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்கிற விஷயத்தை நாங்கள் முன்வைத்தோம். எங்கள் அரசியல் வழிமுறையில் அரசியல் இலக்கில் அரசியல் வேலை திட்டத்தில் அரசியல் கலாச்சாரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு செய்கிறோம் இப்ப நீங்க சுட்டிக்காட்டி இந்த உதாரணத்தை பொறுத்தவரையில் மாலை போடுவது, போஸ்டர் ஒட்டுவது, கட் அவுட் வைப்பது என்பது ஒரு காரணத்துக்காக நாங்கள் அதனை நாங்கள் நிராகரிக்கிறோம் சொல்வதை நாங்கள் அதனை நாங்கள் பின்பற்றுவதில்லை. உதாரணமாக அரசியலில் தனி மனிதர்களை எஜமானர்களாக மாற்றக்கூடாது, ஹீரோவர்ஷிப் அந்த தலைமைத்துவ வழிபாடு, தனி மனித வழிபாடு அரசியலில் இருப்பதுதான் அரசியல் பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்பதனால் அரசியல்வாதிகளுக்கு பொன்னாடை போட்டுவது, மாலை போடுவது, ஊர்வலம் நடத்துவது போன்ற விஷயங்கள் இருந்தால் அரசியல் தலைவர்கள் மக்கள் தொண்டர்களாக இருக்க எஜமானர்கள் அல்ல. எங்களுடைய சமூகத்தே அரசியல்வாதிகள் எல்லாம் மக்கள் தொண்டர்களாக இப்ப எஜமானர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கலாச்சாரம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதை எதெல்லாம் உருவாக்குகிறதோ அதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இஸ்லாத்திரபாத் மாலை போடுற ஹராமாட்டா ஹராம் இல்லை, மாலை ஒரு ஆளு போடலாம்னா போடல, அது என்னது அது அது ஹராம். ஆனால் முகஸ்துதி ஒரு 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 பாவமான செய்தி, ஒருவர் அணிய ஒரு அளவுக்கு அதிகமாக போடுறது என்கிறது மோஸ்ட் இஸ்லாத்திரபாத் இல்லை. பொன்னாடை போடுற ஹராமான்னு கேட்டால் இல்லை, நாட்டு சட்டத்துக்கும் ரோகம் இல்லை. ஆனால் எங்களுடைய அரசியல் ஒழுங்குல இந்த தனிமனிதர்களை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிற விஷயங்கள் எங்களுக்காக நாங்கள் எங்களை நாங்கள் தவிர்த்து கொள்றோம். உதாரணமா போஸ்டர் அடிக்கிற விஷயம் கேட்கிறாங்க, போஸ்டரை பொறுத்தவரையில் போஸ்டர் அடிக்கிறது ஒட்டுறது ஹராம் இல்லை, போஸ்டரை இன்னொருத்தர் சுவரில் போய் ஒட்டுறதுதான் மாநிலத்துக்கு விரோதமானது. இதுதான் இருக்கு என்றால் அது ஒரு சமூக பொறுப்புக்கு விரோதமானது. நாங்கள் போன முறை நான் தேர்தலையும் சொல்லியிருக்கிறேன், நான் இந்த ஊரில் அதிகமாக போஸ்டர் ஒட்ட ஒரு கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சி அடுத்த கட்சியால் நான் போய் பார்த்தேன், அவரை விட்டு ஓட்டிருக்காராண்டி ஒட்டல நாம எங்களை கூட்டங்களை பொட்டவெல்லாம் போட்டுக்கான. அவர் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்கூல் ஓட்டியிருந்தாரு, அவர் வீட்டுக்கு முன்னுக்கு ஸ்கூல் பில்டிங் ஓட்டியிருந்தாரு, அவரோட வீட்டு மாதிரி சுத்தமா இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் அந்த என்னது சமூக விரோத சமூக பொறுப்புணர்ச்சி அற்ற செயல் என்பதனால் பொது இடங்களில் தனியார் கட்டடங்களில் போஸ்டர் ஒட்டுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதற்கு பரிகாரமாக நாங்கள் ஒரு தீர்வை கொண்டு வந்தோம் நகரசபையில் முதலாவது அமர்விலே. இந்த நகரசபை இல்ல முதலாவது நானும் ஹாரூன் சவர் ஹாரூன் அமர்வு சொன்னோம், நாங்கள் போஸ்டர் ஒட்டுற பிரச்சனை ஊர்ல இருக்குது, நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று பண்றோம், எப்படி கொழும்புல இருக்கிற மாதிரி நூறுவழியால் இருக்கிற மாதிரி போஸ்டர் ஒட்டுறதுக்கான நியமிக்கப்பட்ட பலகைகளை உருவாக்குவோம். அதை நாங்கள் என்ன செய்யலாம், நகரசபை ஹயருக்கும் கொடுக்கலாம், உதாரணம் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாசம் தாங்க கொடுத்துரு, அதை அவங்க ஒட்டுவாங்க போஸ்டர் எல்லாம். இப்படி திட்டம் பண்ணி செஞ்சால் மொத்தமா பேன் பண்ணலாம், தடை செய்யலாம், காத்தாங்குடியில பொது இடங்கள்ல எங்கேயும் போஸ்ட் ஒட்ட முடியாது, பேன் பண்ணலாம் என்ற திட்டத்தை சொல்லணும், அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. எனவே இதுக்கு மாற்று வழி இருக்கிறது, மாற்று வழி. எனவே போஸ்ட் ஒட்டுவதே ஹராமல் அப்படி இல்லை. உதாரணம் பொலித்தீன் பாதிக்கல, ஏன் பொலித்தீன் பாதிக்கிறல்ல, பொலித்தீன் பாதிக்கிறது ஹராமங்கிறது இல்லை, பொலித்தீன் ப்ராடக்ட் ஹராம் அல்ல, அது சட் அது சூழலுக்கு விரோதமா இருக்கு. பட்டாசு கொடுத்துடல, ஏன் கொடுத்துடல, மக்களுக்கு அது முதலாவது விண்விரயம், ரெண்டாவது அது மக்களுக்கு அசௌகரியம், சூழலுக்கு விரோதம், இந்த காரணங்கள் தான். எனவே நாங்க சொல்ற இந்த வேலை திட்டம் இது என்எல்ஜிக்கும் பொருந்தும், பிஎம்ஜிக்கும் பொருந்தும், இது நாங்க எங்கேயும் முரண்படல. எங்க மீட்டிங்ல அழைச்சி வந்த மாதிரியா ரணிலுக்கு நாங்க மாலை போட்டிருக்கோம் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இன்ஷா அல்லா எதிர்பார்க்கிற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும். அதுல அதாவது கடந்த 2010 இருந்த உங்களுக்கு தெரியும், கடந்த 8-9 வருடமாக ஒரு நீண்ட உழைப்பை நாங்க இந்த புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு புதிய அரசியல் வழிமுறைக்காக செய்திருக்கிறோம். திடீரென்னு நாங்க இதுக்கு இந்த வேலை திட்டத்துக்கு வரல, நீண்ட உழைப்பு, நீண்ட விட்டு கொடுப்பு. ஒரு மாகாண சபை தேர்தல் ஒதுங்கி இருக்கிறோம், ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒதுங்கி இருக்கிறோம். என்றால் எங்களை நாங்க வளர்த்துக் கொள்ளணும், இந்த வேலை திட்டத்துக்கான உரிய அடித்தளத்தை விடணும். எனவே அதெல்லாம் செஞ்சு ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறோம். எனவே அந்த இந்த கட்டமைப்போட, இந்த அரசியல் அனுபவத்தோட, இந்த இந்த உழைப்போட இன்ஷா அல்லாஹ் வார பாராளுமன்ற தேர்தல் எல்லாச்சு கான்பேஷன் போட்டிடும். பிலிப்பாரு போட்டியிடுவாரா இல்லையாங்கிறது பத்தி உத்தியபூர்வமா நமக்கு இன்னும் தெரியாது, சில சில விஷயங்கள் வருது. நான் நினைக்கிறேன் இந்த மாவட்டத்தில் ஊர நன்மைங்கிறத விட இந்த மாவட்டத்தில் ஒரு முற்போக்கான அரசியலை முன்வைக்கிற நோக்கத்துக்காக, ஒரு நினைக்கிறேன் நான் சொன்னேன் தரமான அரசியல் பிரதிநிதி உருவாக்குற நோக்கத்துக்காக அவர் ஒத்துழைப்பாருன்னு நாங்கள் நம்புறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே அவரோட சம்பந்தமாக வருங்காலத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது பேசலாம் நாங்கள் நினைக்கிறோம். ஆரம்பம் முதலோ இது எல்லாருக்கும் உள்ள பெரிய குழப்பமான செய்திதான். உங்களுக்கு தெரியும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த மாற்றத்துக்கான உழைப்பில் முதலாவது நிறுவன ரீதியாக இணைஞ்சு கொண்ட முதலாவது அமைப்பு நிறுவன ரீதியாக. அதுக்கு பிறகுதான் பல கட்சிகள் கடைசி நேரத்தில் இணைஞ்சு கொண்டாங்க. இப்ப ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு இருந்த முதலாவது பணி, முதலாவது தேவை உடனடியாக தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். தேசிய அரசாங்கம் யாரை வச்சு அமைக்கலாம், பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் உள்ள ஆட்களை வச்சு தான் அமைக்கலாம். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அங்கத்துவம் இல்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அமைச்சரவையில் இருந்தோ அந்த அரசாங்க கட்டமைப்புல இருந்தோ அவருக்கு சந்தர்ப்பம் இல்லாம போகுது. முதல் விஷயம். இப்ப ரெண்டாவது விஷயம், ஒரு தேசிய ஆலோசனை சபை அமைக்கப்படுற நேரம் அதுல ஒரு பிரதிநிதிகளாக உள்வாங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஆரம்பத்தில் இருந்து, பிறகு அந்த கட்டமைப்பு சுருக்கிட்டாங்க. கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற கட்சி தலைவர்களை மாத்திரம் உள்ளடக்கிய கட்டமைப்பா வந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பம் இல்லை. எனவே எங்களை பொறுத்தவரையில் அரசாங்க அதிகாரங்கள பதவிகளை மையப்படுத்தி நாங்கள் விஷயத்தை செய்யவில்லை. ஒரு நாட்டில் ஒட்டுமொத்த மாற்றத்துக்கான பங்களிப்பு செஞ்சோம், அந்த மாற்றம் நடந்திருக்கிறது. எல்லோருக்கும் அந்த மாற்றத்தின் நன்மை, உதாரணமாக இந்த மாற்றத்தின் மூலமாக பதவிகள் கிடைத்தால்தான் நன்மைங்கிறதல்ல, எல்லோருக்கும் கிடைத்திருக்க நன்மை என்றால் ஒரு ஒரு ஜனநாயக இடைவெளி, ஒரு அடிக்கடி சொல்லுவார் டிமோக்ராட்டிக் ஸ்பேஸ், எல்லாரும் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய, தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக செய்யக்கூடிய அந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இதிலிருந்து நல்லாட்சிக்கான பேச்சு பண்ணி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போக வச்சுக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதுக்குதான் அடுத்த தேர்தல், அந்த தேர்தலுக்குள்ள நாங்கள் அவசரப்பட விரும்பல. அதிகாரம் இடையில போய் அதிகாரங்களை பெற்றுக் கொள்றது பதவிகளுக்குன்னோ அது நாங்கள் ஆர்வம் காட்டல. ஆனால் தொடர்ந்து இது கண்காணிப்போம், அரசாங்கம் நல்ல கடமை செய்தா இன்ஷா அல்லாஹ் இன்னும் முக்கியமான சில சந்திப்புகளை நான் இந்த வாரங்களில் செய்கிறேன். நாளடைக்கு ஜனாதிபதியோட சந்திப்பு வரலாம் என்ற வாய்ப்பு இருக்கு. நம்ம பொதுவாக தெரியல, இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதை நாங்கள் எங்களை கண்காணிப்போ செய்வோம். அரசாங்கம் மக்கள் செய்ய வேண்டிய பணிகளில் குறைவு விட்டு அதை சுட்டி காட்டுவோம். ஆனால் பதவிகள் அதிகாரங்களில் மக்கள் ஆணையோட தான் பெற்றுக்கொள்ளணும்ங்கிறத நான் கவனையா சொன்ன அரசாங்கம் பதவி வழியாக அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்றதாக ஒரு தீர்மானம் எங்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் அது இயல்பாக அந்த நிலைமைக்கு நாங்கள் வரணும். அரசாங்கத்தில் போய் அவசரமா செஞ்சு அந்த அதிகாரம் எடுத்து முடிச்சு நோக்கம் இல்ல. அதுக்கான அந்த ஒரு சூழலை இப்போதைக்கு இல்லை. அவங்க ஒரே வித்தியாசம், அவங்க இதுல இருக்காங்க, அது இந்த தேசி அந்த நிறைவேற்று சேவையில் இருக்காங்க. என்ன அவங்க பாராளுமன்ற அதிகாரம் கொண்ட கட்சி தலைமைகள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனவே நாங்க யோசித்த மின்சாரா மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த வேலை திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவனுமா இருந்தால் பாராளுமன்ற அதிகாரம் வந்து நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு இருக்கு இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம். இப்ப நாங்க மாகாண மட்டத்தில் உள்ளூராட்சி சபையில் செய்திருக்கோம், பேசியிருக்கிறோம். மாகாண மட்டத்தில் வட மாநிலத்தில் சரி நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இப்ப பாராளுமன்ற ஒரு பிரயத்தம் இருந்தால் இதை அடுத்த கட்டத்தில் நடத்தலாம் என்ற அடிப்படையில் தான் வார பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு ஒரு அந்த பங்கு பெற்றதில் ஒரு விசேடமான விஷயமா பார்க்கிறோம். எனவே சௌர் சிக்லி ஃபாரூக் அவர்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல, அவர் எப்பவுமே நன்மைக்காக வந்து ஒத்துழைக்கிறவர், நன்மைக்காக ஒத்துழைக்கிறதா தன்னுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த நன்மைக்கான மாற்றத்தில் அவர் கண்டிப்பாக ஒத்துழைப்பார்னு நாங்கள் நம்புறோம். இன்ஷா அல்லாஹ் பத்தி பேசலாம், பேசக்கூடிய தானே பேச வேணும். இது உண்மையிலே நான் நல்ல கேள்விதான். அது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், எதை முதன்மைப்படுத்துகிற அமைப்பு என்றால் கொள்கையை, வேலை திட்டத்தை, லட்சியங்களை தான் முதன்மைப்படுத்த, தனிமனிதன் முதன்மைப்படுத்தவில்லை. தனிமனிதன் இங்கே முக்கியத்துவம் இல்லை. எங்கிட்ட ஒழுங்குண்டு இருக்கு. ஒரு தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டால் கேண்டிடேட்டாக யாரை போடுற என்று ஒழுங்குண்டு இருக்கு. எப்படி போடுறால் காசு கூட உள்ளவர், கட்சிக்குள்ள செல்வாக்குள்ளவர், இப்படியான எந்த தகவலும் கிடையாது. உடனடியாக ஷூராவுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன்ல ஒரு ஒரு சீக்ரெட் போட் என்ன சொல்றது, இரகசிய வாக்கெடுப்பு மூலம் பிரதிநிதி தெரிவு செய்யப்படுவார். இதுதான் தீர்மானம். போன முறை பாராளுமன்ற மாநிலசபை தேர்தல் வந்த நேரத்தில் நாங்க அவ்வளவு பேருக்கும் ஓட் பண்ண சொன்னோம். உங்களுக்கு விரும்பின 10 கேண்டிடேட் தெரிவு செய்யுங்க, எல்லாரும் ஓட் பண்ணாங்க. யாரு கூட மனாப்பேர் விருப்பவா இந்த யாராலும் கூட அந்த ஓடலில் நாங்க பட்டியல் போட்டோம். அவங்ககிட்ட கேட்டோம், உதாரணம் 10 பேரை தெரிவு செஞ்சேன்னு சொன்னால் அந்த 10 பேர்ல 3வது இருக்கா சொல்வார், இல்ல என்ன தனிப்பட்ட காரணம் நினைக்கிறாண்ட வருத்தாலும் போவோம். இப்படியான ஒரு உண்மையான ஜனநாயக ஷூரா வழிமுறை தான் எங்களோட கேண்டிடேட்டை தெரிவு செய்யற வழிமுறை. இதன் பிரகாரம் பாராளுமன்ற தேர்தலில் யாரும் போட்டிடுறேங்கிற கேண்டிடேட் தெரிவு செய்யற ஷூரா நடக்கல. ஒர்க்கிங் கமிட்டி அபிப்பிராயங்களோட அந்த கேண்டிடேட் வருவாங்க. புரிச்சுக்கோமா? சரி, மே நீண்ட நேரமாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இதில் நீங்கள் ஆர்வத்தோட முழுமையாக கலந்து கொண்ட எல்லா ஊடகவியாளர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதை முழுமையாகவும் தெளிவாகவும் அவசரமாகவும் இந்த செய்திகளை மக்களுக்கு நீங்கள் வழங்க போல சொல்லுவீங்க எதிர்பார்க்கிறோம். நல்லாட்சிக்கான மக்கள், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கொண்டு முன்னெடுத்து செல்கிற இந்த மாற்றத்துக்கான அரசியல் வேலை திட்டம் தொடரும். அந்த உழைப்பில் உங்களோட தொடர்ச்சியான பங்களிப்பை ஊடகம்ங்கிற வகையில் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறோம்.